உள்ளம் வைத்தால் பயம் இல்லை பாரம் இல்லை. யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில், யார் சொல்வதோ யார் சொல்வதோ. முட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும், முட்டும் தென்றல் தொட்டு தொட்டு தீரக்கும். அது மலரை தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா? அது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா?
கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும். அது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா?
யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில், யார் சொல்வதோ யார் சொல்வதோ.
தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் ஷிஃபான் ஹுசைன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் இன்றைய தலைப்பு செய்திகள்.
ஷானி அபேசகர உள்ளிட்ட மூவரின் விளக்கமறியல் நீடிப்பு. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தார் தயாசிரி ஜெயசேகர. நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கான விலை மனு கோரலின் ஊடாக பாரிய மோசடி. சம்பிக்கரணவக மாற்று அரசியல் கட்சி ஒன்றின் அவசியம் உணரப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க. வன்னி மாவட்ட வாக்காளர்களுக்கான காதர் மஸ்தான் விடுத்துள்ள கோரிக்கை. சீனாவில் 144 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். 113 பேருக்கு அறிகுறிகள் இல்லை. தேர்தலை சீர்குலைக்க சீனா முயற்சி, திபெத்திய சமூகம் குற்றச்சாட்டு. இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் இருவருக்கு கொரோனா தொற்று. மலிங்கவின் முக்கிய அறிவிப்பு. மும்பை இந்தியன்ஸ் வெளியிட்டுள்ள புதிய தகவல்.
இனி விரிவான செய்திகள்.
இலங்கை செய்திகள்.
குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசகர உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் மூவரையும் எதிர்வரும் 3 தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு கம்பகா பதில் நீதவான் மகேஷ் ஹேரத் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தார். மேலதிக நீதவான் முன்னிலையில் வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர பூரண குணமடைந்து கடந்த புதன்கிழமை மாலை வீடு திரும்பியுள்ளார். கடந்த 8 தேதி கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர் ஹிக்கடுவு பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றில் வைத்திய சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையிலேயே அவர் புதன்கிழமை மாலை சுகத்துடன் வீடு திரும்பியிருக்கின்றார். இருந்தபோதும் தான் வைத்தியர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய ஒரு வார காலம் வீட்டில் சுய தனிமைப்படுத்தலில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருந்தபோது தனது ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை செய்த நாட்டு மக்கள் மற்றும் மத தலைவர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் சிகிச்சை அளித்த வைத்தியர்களுக்கும் தனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றேன். மேலும் நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொள்வது, கோவிட் தொற்றுக்கு உறுதியான சிகிச்சை முறைமை ஒன்று உறுதிப்படுத்தப்படும் வரை நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். சமூக இடைவெளியை பேணி நடப்பதுடன் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு எமது சமூக பொறுப்பை நிறைவேற்றுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்குரிய நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கான விலைமனு கோரலின் ஊடாக பாரிய மோசடி இடம்பெறுகிறது என்று பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவக்க குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது குறித்து அவர் மேலும் கூறியிருப்பதாவது, இலங்கை மின்சார சபை, சிலோன் நிலக்கரி நிறுவனம், மின்வள சக்தி அமைச்சு ஆகியவற்றின் மீது பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மிக முக்கிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். மீண்டும் அதிக விலைக்கு நிலக்கரியை கொள்வனவு செய்யும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி மின் உற்பத்தி ஆலை ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இத்தகைய செயற்பாடு இடம்பெற்று வருவதை நாம் அறிவோம். புத்தளம் மின் உற்பத்தி நிலையத்தினூடாக நிலக்கரியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்வதாக கூறி பல தடவைகள் முறையற்ற விதத்தில் விலை மனு கூறல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் நான் அமைச்சராக இருந்தபோதும் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனை தடுப்பதற்கு முற்பட்ட காரணத்தினால் எனக்கு அந்த அமைச்சு பதவி இல்லாமல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது மீண்டும் அவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முறையான கொள்முதல் திட்டம் பின்பற்றப்படாமையின் விளைவாக தற்போது உடனடி கொள்வனவு முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனினும் ஒரு தடவையில் உடனடி கொள்வனவின் போது ஒரு தொன் நிலக்கரிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை விட அதிக பணம் பிறிதொரு தடவை உடனடி கொள்வனவின் போது செலுத்தப்படுகிறது. எனினும் தற்போது கொரோனா வைரஸ் பரவல் நெருக்கடியின் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருளுக்கான கேள்வி வெகுவாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அதனால் நிலக்கரி மற்றும் மசகு எண்ணெய் ஆகியவற்றின் விலை சாதாரண மட்டத்திலேயே காணப்படுகிறது என்றும் அவர் கூறியிருந்தார். தற்போதைய சூழ்நிலையில் நாட்டுக்கு ஒரு மாற்று அரசியல் கட்சி ஒன்று அவசியம் என்பதை பலரும் உணர்ந்துள்ளனர். இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியை புதிய உத்வேகத்துடன் மீளக்கட்டி எழுப்பி மாற்றுக் கட்சியின் இடத்தை நிரப்பிக் கொள்வதற்காக நாம் முயற்சிகளை எடுத்துள்ளோம். இது எமது செயற்பாடுகளுக்கு அனைவரது ஒத்துழைப்பை வழங்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். ஸ்ரீ கோத்தாவில் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய நிர்வாகிகள் அனைவரும் தமது பொறுப்புகளை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது கட்சியின் தவிசாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபயவர்தனவும், உபத்தலைவராக முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசமும், பொதுச் செயலாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த ரங்கி பண்டாரவும், கட்சியின் பொருளாளராக எம் எஸ் ஏ மிஸ்பாவும் பதவியேற்றுக் கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். வடமாகாணத்தில் இருந்து இடம்பெயர்ந்து புத்தளம் மாவட்டத்தில் வசித்து வருகின்ற மக்கள் தமது வாக்காளர் விண்ணப்ப படிவத்தை இம்மாதம் 29ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க முடியும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, புத்தளத்தில் வசித்து வரும் சுமார் 7000 மேற்பட்ட வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் தங்களது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான கடந்த 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் புத்தளம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகளில் வாக்களித்தனர். தற்பொழுது இவர்களது பெயர்கள் சொந்த மாவட்ட வாக்காளர் பதிவேட்டில் இருந்து இவர்களது விருப்பத்துக்கு மாறாக நீக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளரையும் ஆணையாளரையும் நேரில் சென்று சந்தித்து இரண்டு பக்கங்கள் கொண்ட கடிதங்களையும் கையளித்தேன். உரிமை கோரிக்கை படிவம் விண்ணப்பிக்கும் திகதி முடிவடைந்துள்ள நிலையில் இந்த திகதியை மேலும் 10 நாட்களுக்கு, அதாவது இம்மாதம் 29ஆம் தேதி வரை நீடித்து தருமாறு கேட்டிருந்தேன். அதற்கமைய தற்போது விண்ணப்ப திகதி எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே வடமாகாணங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வரும் புத்தளம் மாவட்டத்தில் வசித்து வருகின்ற மக்கள் தமது உரிமை கோரிக்கை படிவத்தை இம்மாதம் 29ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார்.
உலக செய்திகள்.
சீனாவின் கடந்த 24 மணித்தியாலத்தில் 144 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 113 பேர் அறிகுறியுடைய கொரோனா தொற்றாளர்கள் என அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது முந்தைய நாளில் பதிவு செய்யப்பட்ட 103 புதிய அறிகுறிகளுடைய தொற்றாளர்கள் மற்றும் 58 அறிகுறிகள் அற்ற தொற்றாளர்களிலிருந்து அதிகரித்துள்ளது. குறித்த தொற்றாளர்களில் எந்த உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை. சீனாவின் தேசிய சுகாதார ஆணையகத்தின் 4ஆம் கொரோனா வைரஸ் தரவுகளின்படி வடக்கு ஹீலோஜியாங் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான அறிகுறிகளுடைய 68 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அருகிலுள்ள மாகாணங்களான ஜிலேனில் 33 பேரும், ஹேபியில் 20 பேரும் பதிவாகியுள்ளனர். இவர்களில் 18 அறிகுறிகளுடைய தொற்றாளர்களும் 16 அறிகுறியற்ற தொற்றாளர்களும் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுநோய் ஆரம்பத்திலிருந்து சீனாவில் மொத்தம் 88,701 பேர் தொற்றுக்குள்ளானதோடு 4,635 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சீனாவில் இந்த ஆண்டில் ஆரம்பத்திலிருந்து தொற்றுநோய் பரவல் அதிகரித்து வருவதால் நாட்டின் வடகிழக்கின் பெரிய நகரங்களில் ஓரடங்கு 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பாதித்துள்ளது. தலைநகரான பீஜிங்கை சுற்றியுள்ள ஹெபே மாகாணம் அதன் முக்கிய நகரமான சிஜியா ஜுவான் தலைநகருடன் அனைத்து போக்குவரத்து வழிகளையும் மூடியுள்ளது. பாதிப்புக்குள்ளான பகுதிகளின் முக்கிய நகர மையங்களில் சுகாதார அதிகாரிகள் மாபெரும் பரிசோதனை திட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். நாடு கடந்த திபெத்திய அரசாங்கத்தினதும் திபெத்திய பாராளுமன்றத்தினதும் தேர்தலை சீர்குலைப்பதற்கு சீனா முயற்சி செய்வதாக திபெத்திய சமூகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இந்தியா, ரஷ்யா உள்ளிட்ட ஏனைய நாடுகளின் மேற்படி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு சுமூகமாக நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் திபெத்திய சமூகத்தினர் வாக்களிப்பில் ஈடுபட்ட போது வாக்களிப்பு செயல்முறைகளையும் சில நாடுகளின் வாக்களித்தவர்களின் பெயர்களையும் சீனா அடையாளமிட முயன்றமைக்கான ஆதாரங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெல்ஜியம், நெதர்லாந்து, பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் உள்ள திபெத்தியர்களும் ஜனவரி மாதம் தமது வாக்குரிமைகளை பயன்படுத்தி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் நேபாளத்தில் தேர்தல் நடத்துவதற்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்பட்டது. நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் வெவ்வேறு பிரிவுகளிடையேயான பிளவுகளை தீர்க்க சீனா உயர்மட்ட குழு ஒன்று டிசம்பர் 27 அன்று அந்நாட்டுக்கு விஜயம் செய்து திரும்பியுள்ளது. இந்த விஜயத்தினை மக்கள் அறிந்ததோடு அதிருப்திகளையும் வெளியிட்டிருந்தனர். எனினும் பல சீன அதிகாரிகள் நேபாளத்துக்கு விமானம் மற்றும் நிலவழிகள் வழியாக வருகை தந்திருந்ததோடு அவர்கள் தேர்தல்களை கண்காணிப்பதில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் பொதுமக்கள் குறிப்பிட்டிருந்தனர். பல தசாப்தங்களாக திபெத்திய சமூகம் இருப்பதை பற்றி சீனா கரிசனை கொண்டுள்ளது என்று தி எக்கனாமிக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பல முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபராக புதிதாக பதவியேற்றுள்ள ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் முதல் நாளிலேயே மின்னல் வேகத்தில் ஆணைகளில் கையெழுத்திட்டுள்ளார். இதற்கு முன் எந்த அமெரிக்க அதிபரும் பதவியேற்ற முதல் நாளில் கையெழுத்திட்ட ஆணைகளின் எண்ணிக்கையை விட பைடன் கையெழுத்திட்ட ஆணைகளின் எண்ணிக்கை அதிகமாகும். பதவியேற்ற முதல் நாளில் பைடன் கையெழுத்திட்ட நிர்வாக ஆணைகள் 15, அதிபரின் குறிப்புகள் என்று பொருள்படும் பிரசிடென்சியல் மெமோக்கள் 2. பதவியேற்ற முதல் நாளில் டிரம்ப் 8 உத்தரவுகளில் கையெழுத்திட்டிருந்தார். ஒபாமா 9 உத்தரவுகளில் கையெழுத்திட்டிருந்தார். ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் 2 உத்தரவுகளிலும் கிளின்டன் 3 உத்தரவுகளிலும் கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. சீன அரசின் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு அலிபாபா குழுமம் உட்படுத்தப்பட்ட பின் முதல் முறையாக பொதுவெளியில் தோன்றியுள்ளார் அதன் நிறுவனர் ஜாக்மா. உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான ஜாக்மாவின் நிறுவனங்கள் மீது சீன கட்டுப்பாடுகள் அமைப்புகளின் பிடி இறுகி வரும் நிலையில் இவர் எங்கிருந்தார் என்பது குறித்து கடந்த சில மாதங்களாக பல்வேறு தரப்பிலும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தன. இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு முதல் முறையாக கடந்த புதன்கிழமை காணொலி வழியாக சீனாவின் கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த 100 ஆசிரியர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஜாக்மா பேசியுள்ளதாக உள்ளூர் அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டு. ஹாங்காங் பங்குச் சந்தையில் தொடர் சரிவை கண்டுவந்த அலிபாபா நிறுவனத்தின் பங்குகளின் விலை இந்த தகவல் வெளிவந்தவுடன் சுமார் 5% உயர்ந்தன. பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் ஆரி நேர்மையாக விளையாடி மக்கள் மனதை வென்று முதலிடத்தை பிடித்து டைட்டில் வென்றிருந்தார். இதில் 16.5 கோடி வாக்குகள் பெற்ற ஆரி பாலாவை விட 10 கோடி வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்துள்ளார். அவரது வெற்றியை கொண்டாடிய ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது ஆரி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காணொலி ஒன்றினை பதிவிட்டுள்ளார். அதில் உங்களை எல்லோரையும் சந்திக்க நன்றி தெரிவிக்க வேண்டும் எனவும் காத்திருக்கின்றேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை. டிக்கெட் ஃபினாலியில் இருந்து எனக்கு உடம்பு முடியவில்லை. எனவே வெகு விரைவில் உங்களை சந்தித்து நீங்கள் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் நேரலை பதில் அளிக்கின்றன என காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளார்.
விளையாட்டுச் செய்திகள்.
இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சம்பிக்க கருணாரத்ன மற்றும் பெனிரோ பெர்னாண்டோ ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இவர்கள் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவிருக்கும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மற்றும் 20 சர்வதேச தொடர்களுக்காக பயிற்சி வருவதாக இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. மேலும் இவர்கள் கொழும்பில் 3 தனித்தனி குழுக்களில் பயிற்சி பெற்றதாக கூறப்படுகிறது. தொற்றுக்குள்ளான 2 வீரர்களும் கொரோனா சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் என இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர்களுடன் தொடர்பு கொண்ட ஏனைய கிரிக்கெட் வீரர்களை அடையாளம் காண சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குழுக்களாக பயிற்சி நடத்தப்பட்டால் அனைத்து வீரர்களும் தொற்றுக்குள்ளான கிரிக்கெட் வீரர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை என இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செயல்படுத்த அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை அணியின் தலைசிறந்த வேகப்பந்து வீச்சாளரான லசித் மலிங்கா தான் உரிமையாளர்களை கொண்ட கிரிக்கெட் தொடரில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளதாக மும்பை இந்தியன்ஸ் அணி தெரிவித்துள்ளது. இந்த தகவலை மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர் ஆகாஷ் அம்பானி உறுதி செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லசித் மலிங்கா 12 மும்பை இந்தியன்ஸ் அணியின் பலமாக இருக்கின்றார். இன்னும் 5 எங்கள் அணியில் ஒரு பகுதியாக இவர் இருப்பதை நாங்கள் விரும்பினாலும் அவரது முடிவை நாங்கள் மதிக்கின்றோம் என்றும் கூறியுள்ளார். லசித் மாலிக் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 12 சீசன்களில் விளையாடி உள்ளார். இதுவரை 122 IPL போட்டிகளில் விளையாடி 170 விக்கெட்டுகளை கைப்பற்றி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். நன்றி, வணக்கம்.
வாசலில் வந்தது நீதானா, என திருடி சென்றது நீதானா,
என் மனதை தின்றது நீதானா, என் காதல் கவிதை நீதானா,
என் உயிரை தொட்டது நீதானா, நானே
நிச்சி நிச்சி உனக்காச்சு வேணாம் இனி வாய் பேச்சு வாய்க்குள்ளே முத்து துணிக்கலாம் பருத்தலே முத்தாய் மாறலாம் கிச்சு கிச்சு பண்ணிக்கலாம் பிச்சு பிச்சு தின்னுக்கலாம் வந்திக்கும் வர சொல்லிட்டு இலைகளை மூடியோடுறியே
பசி வந்தா கணங்குவர் நீ பார்த்திருந்த முழங்குவர்
ஏ காணாங்கொளத்து மீனே உன்னை தவுத்து போறேன் நானே நீ சமஞ்சதம் சாமி வந்து என் காதில் சொல்லி சொல்லுமானே
ஊதா ஊதா பூ ஊதும் வண்டு ஊதா பூ ஊதா 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 பூ ஊத காற்று மோதா பூ நான் பார்த்த ஊதா பூவே நலந்தானா ஊதா பூவே தேன் பார்த்த ஊதா பூவே சுகந்தானா ஊதா பூவே ஊதா 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 பூ இன்றும் என்றும் முதிரா பூ
உள்ளங்கையிலே உள்ள உலகம் வந்ததே உன்னை கண்டதானா?
நான் காட்டியேவியை நடந்து போகிறேன் என்னை கண்டதால. ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.
என்னை காதலி, 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 என்னை காதலி. love me, my love.
பச்சை கொடி காட்டு ஐயா பூஜைக்கு வந்த நிலவேவா பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா இந்திர மண்டலம் தேடும் அழகேவா ரோஜாவா ரோஜாவா ஏதேன் தோட்டத்து ரோஜாவா உறங்கும் போதும் வாழும் நினைவேவா விழுந்தாலும் நான் உள்ளம் உண்டாவேன் உன்னோடு நான் வாழ்ந்தால் மரணத்தின் பயமில்லையே போது அதில் வீரம் உன் காதல் வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்
ஜன்னல் திறக்கும் போது வரும் காற்றில் உன் காதல் கண்கள் உறங்கும் போது வரும் கனவில் உன் காதல்
உன் பேரை சிமிழாய் நான் உன்னை மூடுகிறேன் உன்னேல் விழுந்த வெயிலாய் நான் சருகாய் மாறுகிறேன்
நினைத்து தானே நான் இன்னும் வாழுகிறேன் சிரித்து தானே என் உதயம் காணுகிறேன்
மீன் உன்னை கடித்தாலே ஆற்றுக்கு தீ வைப்பேன் பூஜைக்கு வந்த நிலவேவா ரோஜாவா ரோஜாவா ஏதேன் தோட்டத்து ரோஜாவா உறங்கும் போதும் வாழும் நினைவேவா
தோளில் நீ தூங்கு உன் தூக்கம்
chant, take a chant, take a chant.